சென்றல் ஜூன் 2011 ஆண்டு இதழில் நேர்காணல் பகுதியில் அருணாச்சலம் முருகானந்தம் அவர்களுடன் அரவிந்த் அவர்களின் உரையாடல். படங்கள் ஜெயஸ்ரீ இண்டஸ்ட்ரீஸ். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஹார்வர்ட் பல்கலையின் சொற்பொழிவு அரங்கு. மாணவர்கள் பேராசிரியர்கள் முன்னிலையில் அவர் உரையாற்றுகிறார். பேச்சு முடிந்ததும் எல்லோரும் எழுந்து நின்று கைத்தட்டுகிறார்கள். ஐஐடி கருத்தரங்கில் அவர் பேசியதும் மாணவர்களின் கரகோஷம் உச்சகட்டத்தை எட்டுகிறது. இப்படி பல சர்வதேச கருத்தரங்குகளிலும், கல்லூரி பல்கலைக்கழகங்களிலும், கார்ப்பரேட் நிறுவனங்களிலும் அவர் பேச பேச வரவேற்பு, உற்சாகம், கைத்தட்டல். இத்தனைக்கும் அவர் புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்திலோ ஐஐடியிலோ ஐஐஎம்மிலோ படித்தவர் அல்ல. பள்ளி இறுதி வகுப்பை கூட முடிக்காதவர். ஆனால் அவரை புகழ்பெற்ற டைம் இதழ் 2014 உலகின் செல்வாக்கு மிக்க 100 பேர்களில் ஒருவராக தேர்ந்தெடுத்ததுடன் சுகாதார போராளி என்ற பட்டமும் கொடுத்து கௌரவித்தது. அவருடைய சந்திப்பிற்காக ஹிந்துஸ்தான் யூனிலீவர் தொடங்கி பல புகழ்பெற்ற நிறுவனங்களின் இயக்குநர்கள் நேரம் ஒதுக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் இந்த அருணாச்சலம் முருகானந்தம்? அவர் என்ன செய்து விட்டார்? அப்பா நெசவு தொழிலாளி, அம்மா ஒரு விவசாய கூலி. விவசாயம் பொய்த்த போது இட்லி சுட்டு விற்பார். அவர்களுக்கு மகனாக பிறந்து குடும்ப சூழலால் 9 வகுப்போடு படிப்பை நிறுத்திவிட்டு ஒரு பட்டறையில் உதவியாளராக பணியாற்றியவரை இன்றைக்கு உலகமே கொண்டாடுகிறது. காரணம் அவரது கண்டுபிடிப்பு. கிராமப்புறங்களில் வாழும் அடிமட்ட ஏழை பெண்களுக்கு எளிதில் கிடைக்கும் வண்ணம் சர்வதேச தரத்தில் பெண்களுக்கான சானிடரி நாப்கின் தயாரிக்கும் இயந்திரத்தை வடிவமைத்ததுதான் இவரது முக்கிய சாதனை. வடிவமைத்தது மட்டுமல்ல, பணம் சம்பாதிப்பதற்காக அதை பெரிய வணிக நிறுவனங்களிடம் கொடுத்து விடாமல் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பயிற்சி எடுத்து கிராமப்புற பெண்களிடம் கொண்டு சேர்த்தவர். இந்தியா மட்டுமல்ல, உலகின் பல நாடுகளிலும் இந்த இயந்திரம் இன்று பயன்பாட்டில் உள்ளது. இந்த சாதனைக்கு தூண்டுகோலாக இருந்தது எது, அதற்காக சந்தித்த சவால்கள் என்ன என்பதை தெண்டலுடன் பகிர்ந்து கொள்கிறார் அருணாச்சலம் முருகானந்தம். வாருங்கள் கேட்கலாம். உங்களது இந்த முயற்சி ஆரம்பித்தது எப்போது, எப்படி, ஏன்?
இந்த கதை துவங்கியது கோவை அருகே பாப்பநாயக்கன் புது என்ற பின்தங்கிய குக்கிராமம் ஒன்றில். எங்கள் குடும்பம் ஒரு நெசவாளர் குடும்பம். அப்பா இளம் வயதிலேயே இருந்து விட்டதால் நான் படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்கு போனேன். ஒரு ஒர்க் ஷாப்பில் ஹெல்பராக பணியாற்றினேன். பின்னர் திருமணம் ஆனது. ஒரு நாள் மதிய உணவு நேரத்தில் என் மனைவி எதையோ மறைத்து எடுத்துக்கொண்டு போனார். அப்படி என்ன ரகசியம் என்று நான் ஆச்சரியத்துடன் கேட்டதற்கு, இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் என்றார். நான் ஏதோ விளையாடுகிறார் என்று நினைத்தேன். பார்த்தால் அது ஒரு வேஸ்ட் துணி. நான் எனது டூ வீலர் போன்றவற்றை துடைக்க உபயோகிக்கும் பழந்துணி. இது எதற்கு என்று கேட்டால், மாதவிலக்கு சமயத்தில் பயன்படுத்த என்று தயக்கமாக சொன்னார். ஏன், நல்ல நாப்கினை வாங்க வேண்டியது தானே என்று நான் கேட்டதற்கு, நாங்க அதெல்லாம் வாங்க ஆரம்பித்தா வீட்டில் பால் வாங்க முடியாது என்றார். ஒரு எளிய சமாச்சாரம் எவ்வளவு விலை கூடியதாக இருக்கிறது என்று யோசித்தேன். மனைவிக்காக நாமே ஏன் நாப்கின் தயாரிக்க கூடாது என்று மனதில் தோன்றியது. அதுதான் ஆரம்பம். அதன்பின் நான் கடைக்கு சென்று ஒரு நாப்கின் வாங்கினேன். கடைக்காரர் அதை எடுத்து ஒரு நியூஸ் பேப்பரில் சுற்றி இடது பக்கமும் வலது பக்கமும் மடித்து ஏதோ கடத்தல் பொருளை கொடுப்பது போல பக்காவாக பேக் செய்து ஒரு கவரில் போட்டு மறைத்து கொடுத்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்தியாவில் நிலவும் சூழல் அப்படிப்பட்டது. வெளிநாடுகளில் வாழ்பவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று கூட தோன்றலாம். ஆனால் இந்தியாவில் அதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. ஒரு சுகாதாரமான நாப்கினை வாங்க முடியாத அளவுக்கு கிராமப்புறங்களில் வறுமை. நம் நாட்டில் 90 விழுக்காடு பெண்கள் நாப்கின்கள் உபயோகப்படுத்தவில்லை என்கிறது ஒரு ஆய்வு. என் மனைவியைப் போல எத்தனையோ சகோதரிகள் இந்த பிரச்சனையால் அவதிப்படுவார்கள் என்பது எனக்கு உரைத்தது. அடிப்படையில் நான் ஒரு ஒர்க் ஷாப் லேபர் என்பதால் அந்த நாப்கினை பிரித்து பார்த்தேன். அதில் பஞ்சு 10 பெருமானம் பஞ்சு இருந்தது. அந்த காலகட்டத்தில் மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்தால் மொத்தம் 6 ரூபாய்க்குள் ஆகும். அதை போல பல மடங்கு விலைக்கு அது விற்பனை செய்யப்பட்டது. ஒரு மலிவு விலை நாப்கினை தயாரிக்க முடிவு செய்து தீவிரமாக உழைத்தேன். கோயம்புத்தூரில் பஞ்சாலைகள் அதிகம். பஞ்சுக்கு அங்கே பஞ்சமே இல்லை. முதலில் பஞ்சு வாங்கினேன். சட்டை காலருக்கு பின்னால் வைத்து தைக்கும் அந்த காட்டன் துணியை வாங்கினேன். இப்படி நாப்கின் தயாரிக்க தேவையான பொருட்களை, பேடுகளை வாங்கி ஒரு நாப்கினை தயாரித்தேன். சரி, நாப்கின் தயாரித்தாகிவிட்டது, எப்படி அதை பரிசோதனை செய்வது? என் மனைவியிடமே கேட்டேன். நான் தயாரித்து பேக் செய்த ரெண்டு பேடுகளை அவரிடம் கொடுத்தேன். அதை பிரித்து பார்த்த அவருக்கு ஒரே அதிர்ச்சி. அதை அவர் விரும்பவில்லை, ஆனாலும் வேறு வழி இல்லாமல் வாங்கி கொண்டார். அதை உபயோகப்படுத்தி பார்த்துவிட்டு சொல்லு என்றேன். சில நாட்களுக்கு பின் நீங்க கொடுத்த நாப்கினுக்கு பதிலா அந்த பழைய துணியையே யூஸ் பண்ணி இருக்கலாம், ரொம்ப நாஸ்தியாகிவிட்டது என்றார். எனக்கு அதிர்ச்சி. இத்தனைக்கும் அதை உயர்தர பஞ்சில் தயாரித்திருந்தேன், ஆனால் அதில் ஏதோ சரியில்லை என்பது தெரிந்தது. அன்று மட்டும் என் மனைவி நன்றாக இருக்கிறது என்று சொல்லியிருந்தால் என் ரிசர்ச் அன்றோடே முடிந்து போயிருக்கும். ஊக்கம் இழந்து விட்டீர்களா? இல்லை, அதன் பிறகு என் முயற்சிகளை தீவிரப்படுத்தினேன். நான் நாப்கின் தயாரிப்பதும் மனைவியிடம் ஃபீட்பேக் கேட்பதுமாக இருந்தது. இது சாக்லேட் சாப்பிட்டு விட்டு எப்படி இருக்கு என்று கேட்பது போல் அல்ல. தங்கள் மாதாந்திர பிரச்சனைகளை சக பெண்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு தயங்கும் நாடு இது. ஒரு மனைவி கணவனிடமும் தாய் மகளிடமும் பேச தயங்கும் விஷயம். இந்தியா மட்டுமில்ல, பல நாடுகளில் கூட இதுதான் நிலைமை என்பது எனக்கு பின்னால் தான் தெரிந்தது. இப்படியே என் சோதனைகள் தொடர்ந்தன. ஆனால் அதில் ஏகப்பட்ட ஏமாற்றம். ஏன் சரியாகவில்லை என்று ஆராய்ச்சியை தொடர்ந்தேன். கோயம்புத்தூரில் கிடைக்கும் உயர்ரக பஞ்சை வாங்கித்தான் செய்தேன். வேறு பஞ்சு வேண்டுமென்றால் நான் மும்பைக்கு போக வேண்டும். ஆனாலும் சடைக்காமல் முயன்றேன். என் மனைவிக்கு மிகவும் கோபம் வந்து இந்த விஷயத்தை நிறுத்துங்கள் என்று சொல்லி கண்டபடி திட்டிவிட்டார். ஆனால் நான் நிறுத்தவில்லை. வீட்டில் செய்யாமல் ஒர்க்ஷாப்பில் ஆராய்ச்சியை தொடர்ந்தேன். நான் அப்படி தயாரித்த நாப்கின்களை பிட்ஸ் பிலானி, ஐஐடி உட்பட பல நிறுவனங்களுக்கு, ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைத்தேன். பதில் எதுவும் சாதகமாக இல்லை. நல்ல வேளை நான் அதிகம் படித்தவன் அல்ல என்பதால் அவற்றை புறந்தள்ளிவிட்டு இன்னும் சிறப்பாக தயாரிக்கும் முயற்சியில் இறங்கினேன். ஒருவேளை படித்திருந்தால் அந்த பதில்களை பார்த்து நான் முயற்சியை கைவிட்டிருக்கலாம். மனைவி ஒத்துழைக்காததால் மற்ற பெண்களின் ஒத்துழைப்பை நாடினேன். அதுவும் அவ்வளவு சுலபத்தில் கிடைக்கவில்லை. பல பெண்கள் என்னை பைத்தியக்காரன் என்று நினைத்து திட்டினார்கள். அப்போதுதான் எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. என்ன அந்த யோசனை? ஒரு நாள் டீ கடைக்கு சென்று டீ குடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த யோசனை வந்தது. அதை செயல்படுத்தினேன். நான் செயற்கையாக ஒரு கருப்பையை தயாரித்தேன். ஒரு ஃபுட்பால் பிளாடரை வாங்கி வந்தேன். அதில் மட்டன் கடையில் வாங்கி வந்திருந்த ரத்தத்தை ஊற்றினேன். அதை பெல்ட்டோடு இணைத்து என் இடுப்பில் மறைத்து கட்டிக்கொண்டேன். நான் தயாரித்த நாப்கினை அணிந்து கொண்டேன். பிளாடரை அழுத்தினால் ரத்தம் நாப்கினில் விழும். சமயங்களில் எனது வேட்டி பேண்ட் எல்லாம் ரத்தமாகிவிடும். மிருக ரத்தம் என்பதால் மிகுந்த துர்நாற்றம் வீசும். அதனால் சுடுகாடு, குளக்கரை என்று மனித நடமாட்டம் அதிகம் இல்லாத பகுதிக்கு சென்று செய்து வந்தேன். இது யாருக்கும் தெரியாது என்றுதான் நினைத்தேன். ஆனால் அது ஒரு சின்ன கிராமம். விரைவிலேயே எல்லாருக்கும் தெரிந்து போய் விட்டது, வீட்டுக்கும் தெரிந்து விட்டது. இவனுக்கு என்னவோ ஆகிவிட்டது என்று நினைத்தேன். மனைவி கோபித்துக் கொண்டு அம்மா வீட்டுக்கு போய்விட்டார். சில நாட்களில் சமாதானமாகி வந்து விடுவார் என்று நான் நினைத்தேன். அவர் வரவில்லை. அப்படி செய்தால் நான் முயற்சியை விட்டு விடுவேன் என்று அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க நினைத்து செய்திருக்கிறார். பரவாயில்லை, முயற்சியில் வெற்றியடைந்த பிறகு அவரை கூப்பிடுவோம் என்று நானும் விட்டுவிட்டேன். என் அம்மா என்னுடன் இருந்ததால் வீட்டில் சாப்பாட்டு பிரச்சனை வரவில்லை. ஆனால் மிருக ரத்தத்தை கொண்டு ஆராய்ச்சி செய்வது பிரச்சனையாக இருந்தது. ஆகவே நான் இந்த விஷயத்தில் உதவி வேண்டி அருகில் உள்ள மெடிக்கல் காலேஜ் பெண்களை அணுகினேன். ஓ, அவர்கள் ஒப்புக்கொண்டார்களா? இல்லை, டாக்டருக்கு படிக்கும் பெண்கள் கூட இது பற்றி பேச தயாராக இல்லை. இருந்தாலும் நான் என் ஆராய்ச்சியை பற்றி விரிவாக சொல்லி உதவி கேட்டேன். ஆரம்பத்தில் ஒத்துழைக்கவில்லை. நான் சளைக்காமல் வருவதை பார்த்துவிட்டு என் உண்மையான நோக்கம் புரிந்து சிலர் ஒத்துழைப்பு கொடுக்க முன்வந்தார்கள். ஆனால் அதுவும் முழுமையானதாக இல்லை. ஏனென்றால் வீட்டு பெண்களே ஆண்களிடம் பேச தயங்கும் விஷயம் இது. அந்நிய பெண்கள் எப்படி பேசுவர்? நான் முதல் வாரம் சென்று சாம்பிள்களை அவர்களிடம் கொடுத்து விட்டு வருவேன். மறுவாரம் சென்று கேட்கும் போது மணிரத்னம் படத்தில் வருவது மாதிரி ஆமா இல்லை என்பதாகவே பதில் கிடைத்தது. அது எனக்கு போதுமானதாக இல்லை. ஆகவே நான் என் கேள்விகளை ஒரு தாளில் எழுதி அதை நாப்கினோடு கொடுத்து அடுத்த முறை நான் வரும்போது எனக்கு பதில் தாருங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தேன். ஆனால் அதுவும் வெற்றிகரமாக இல்லை. மறுவாரம் ஹாஸ்டலுக்கு போனேன். எல்லோரும் உட்கார்ந்து அவசர அவசரமாக அந்த தாளை நிரப்பிக் கொண்டிருந்தார்கள். நான் வாரா வாரம் அழுக்காமல் வருகிறேனே என்று இறக்கப்பட்டு தவறான விடைகளை தந்திருந்தார்கள். அதனால் அந்த முயற்சியும் எனக்கு நல்ல பலனை தரவில்லை. பின் என்ன ஆனது? நான் அடுத்ததாக ஒரு முயற்சி செய்தேன். அவர்களிடம் நீங்கள் நாப்கினை யூஸ் செய்துவிட்டு வெளியில் எங்கும் போட வேண்டாம். நான் வைத்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட கூடையில் போடுங்கள், நான் அதை எடுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னேன். அந்த பெண்கள் அலறி அழித்துக் கொண்டு ஓடிவிட்டார்கள். நாப்கினை நாமே ஆராய்ந்து பார்த்து அதன் பயனை தெரிந்து கொள்ளலாம் என்றுதான் அப்படி கேட்டேன். ஆனால் அவர்கள் பயந்து விட்டார்கள். அவர்களில் ஒரு சிலரை நான் கன்வின்ஸ் செய்து அதை ஒப்புக்கொள்ள செய்தேன். யார் யாரிடம் என்ன நாப்கினை கொடுத்தோ என்பதற்காக அவற்றில் மார்க் செய்து வைத்திருந்தேன். நாப்கின்களை சேகரித்து வீட்டுக்கு வந்து என் அறையில் அவற்றை பிரித்து பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது திடீரென என் அம்மா வந்து விட்டார். அவருக்கு ஒரே அதிர்ச்சி. யாரோ என் மகனுக்கு ஏதோ செய்து விட்டார்கள், இவன் பைத்தியமாகி விட்டான் என்று முடிவு கட்டி விட்டான். பெண்களின் ஆடைகள், அவர்கள் பயன்படுத்தும் பொருட்களை ஒரு சிலர் சேகரித்து வைப்பர், அது ஒரு மேனியா, நான் அப்படி ஒரு சைக்கோ ஆகிவிட்டேன் என்று நினைத்து விட்டார். என் ஆடைகளில் ரத்தத்தை கண்டு சிலர் எனக்கு ஏதோ பால்வினை நோய் என்று முடிவு செய்து விட்டனர். இப்படி எல்லாம் சேர்ந்து பிரச்சனையாகி ஊர் முழுக்க பரவி ஒன்று நான் இதையெல்லாம் நிறுத்த வேண்டும், இல்லாவிட்டால் ஊரை விட்டே வெளியேற வேண்டும் என்று சொல்லிவிட்டனர். நானும் வீட்டை விட்டு ஊரை விட்டு உறவுகளை விட்டு வெளியேறினேன். கேட்க கதை போல இருக்கிறது, ஆனால் மிகவும் துன்பமானதாக இருக்கிறதே. ஆமா, ஆனாலும் நான் மனம் தளரவில்லை. கோவையில் ஒரு அறையை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு என் முயற்சியை தொடர்ந்தேன். கிட்டத்தட்ட 2.5 வருட உழைப்புக்கு பின் என் தயாரிப்பில் என்ன பிரச்சனை என்பதை கண்டறிந்தேன். அதை எப்படி சரி செய்வது என்பதையும் கண்டுபிடித்தேன். அது சரியாவதற்கு ஒரு மிஷினை உருவாக்க வேண்டியிருந்ததால் அதற்காக 1.5 ஆண்டு காலம் உழைத்தேன். கிட்டத்தட்ட 7 ஆண்டு கால உழைப்பில் சர்வதேச தரத்தில் நாப்கின் ஒன்றை உருவாக்கினேன். அதை ஒரு மெடிக்கல் காலேஜ் மாணவியிடம் கொடுத்து அவரது கருத்திற்காக காத்திருந்தேன். அவரை நான் மறுபடி சந்தித்த போது, நான் இந்த நாப்கினை தான் யூஸ் பண்ணுகிறேன் என்பதே எனக்கு மறந்தே போய்விட்டது என்றார். அதாவது அவர் வழக்கமாக பயன்படுத்தும் நாப்கின்கும் இதற்கும் எந்த வேறுபாட்டையும் அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதை யூஸ் பண்ற மாதிரியே எனக்கு தெரியலை, ரொம்ப வசதியா இருக்கு என்றார். அந்த நாள் என் வாழ்க்கையில் முக்கியமான நாள், எனது பல்லாண்டு உழைப்புக்கு வெற்றி கிடைத்த நாள். கேட்கவே மதிப்பாகவும் வியப்பாகவும் இருக்கிறது. உங்கள் முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைத்தது எப்படி? முயற்சி வெற்றியான பின் IIT மெட்ராஸில் அதை டெமோ செய்து காட்டச் சென்றேன். எனது மெஷின் இங்கேயே கிடைக்கும் எளிமையான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது. அதை பார்த்து அவர்களுக்கு ஆச்சரியம். இதை கொண்டு நாப்கின் தயாரித்து இவன் பன்னாட்டு கம்பெனிகளை எப்படி எதிர்கொள்ளப் போகிறான் என்று ஆச்சரியப்பட்டனர். அது 2009 ஆம் ஆண்டு. இப்போது பேசும் அளவுக்கு எனக்கு அப்போது ஆங்கிலம் பேச வராது. ஆனாலும் என் மனதில் அதுக்கு பதில் இருந்தது. எனது நோக்கம் வியாபார நிறுவனங்களோடு போட்டி போடுவது அல்ல. எங்கள் ஊரில் 426 மில்கள் இருந்தன. ஆனாலும் என் அப்பா 3000 ரூபாயில் தயாரித்த ஒரு கைத்தறி நெசவு இயந்திரத்தை வைத்துத்தான் எங்கள் குடும்பமே வாழ்ந்தது. அப்படி இருக்கும் போது இதன் மூலம் என்னாலும் அப்படி செய்ய முடியும் என்று நினைத்தேன். இந்திய அளவில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான போட்டியில் கலந்து கொண்டேன். வந்திருந்த 37,843 கண்டுபிடிப்புகளில் இதுதான் செலக்ட் ஆனது. என்னுடைய முயற்சிக்காக இந்தியாவின் சிறந்த புதுமை புனைவர், இந்தியாஸ் பெஸ்ட் இனோவேஷன் அவார்ட் விருது கிடைத்தது. இந்த இயந்திர விற்பனையை எப்படி நீங்கள் முறைப்படுத்துகிறீர்கள்? பெண்களுக்கான இந்த ப்ராடக்டை யாரையும் சாராமல் பெண்களே தயாரித்து பெண்களே விற்பனை செய்வதுதான் எனது நோக்கம். விமன் டு விமன் மாடல். நான் பல ஊர்களுக்கும் சென்று அங்குள்ள மகளிர் குழுக்களை அணுகி செய்து காட்டினேன். இதற்காக இந்தியாவின் பல இடங்களுக்கும் பயணம் செய்தேன். நேபாளம் போகும் வழியில் இருக்கும் மதுபேட் என்ற ஊருக்கு சென்று இந்த எந்திரத்தை டெமோ செய்து காட்டினேன். அப்புறம் உத்தராகண்ட், சத்தீஸ்கர் என்ற பல இடங்களுக்கு சென்று இந்த மிஷின் தயாரிப்பு பற்றி விளக்கினேன். இப்படியே இது ஊர் ஊராக பரவியது. இன்றைக்கு இந்தியாவில் பல மாநிலங்களில் 846 இடங்களில் இந்த இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. நாளுக்கு நாள் வரவேற்பு அதிகமாகி கொண்டிருக்கிறது. உங்கள் இயந்திரத்தின் வடிவமைப்பு உற்பத்தி பற்றி, இது மிக எளிமையானது. குறைந்த இடவசதி போதும், யார் வேண்டுமானாலும் இயக்கலாம். குறிப்பாக படிக்காதவராக இருந்தால் ரொம்ப நல்லது, அவர்களுக்குத்தான் இந்த அறிவுசார் குழப்பங்கள் வராது. இதன் அடக்க விலை 1 நாப்கின் 1 ரூபாய். இந்த நாப்கின் கடையில் கிடைக்காது, நாப்கினை தயாரிப்பவர்கள் ஒரு வீட்டில் கொடுப்பார்கள். அந்த வீட்டு பெண்கள் ரெசிடென்ட் டீலர். எப்படி வீட்டில் காபி தூள் தீர்ந்து விட்டால் அல்லது கரிகா இல்லை என்றால் மற்ற பெண்களிடம் கேட்டு வாங்கிக் கொள்கிறார்களோ, அப்படி பெண்களே தேவை ஏற்படும் போது மற்றொரு பெண்ணை நாடி பெற்றுக் கொள்வார்கள். இப்போது எனது மாடல் 11 நாடுகளில் பயன்பாட்டில் இருக்கிறது. இன்னும் 70 நாடுகளில் இது விரைவில் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது. முருகானந்தத்தின் கண்டுபிடிப்பு பற்றிய சித்ரா ஜெயராமின் குறும்படத்தை இங்கே பார்க்கலாம். vimeo.com/51889563. ஒரு காலத்தில் உங்களது முயற்சிகளுக்காக உங்களை தூற்றியவர்கள் இன்று போற்றும் போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? ஒன்றும் நினைக்கவில்லை, அது மனித இயல்புதானே. ஐ எம் வெரி நியூட்ரல். நான் மனதின் சமநிலை கொண்டவன். அதனால் அதையெல்லாம் பெரிதாக நினைக்கவில்லை, நினைப்பதும் இல்லை. உலகின் செல்வாக்குமிக்க 100 பேர்களில் நீங்களும் ஒருவர் என டைம் இதழ் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது பற்றி இன்றைக்கு எதையுமே பட்டியலிடுவது வழக்கமாக உள்ளது. உங்களை அதற்கு செலக்ட் செய்திருக்கிறோம், இதற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறோம், ஜெனீவாவுக்கு வாருங்கள், இங்கே வாருங்கள் என்று அடிக்கடி மெயில்கள் வரும். இறுதியில் அதில் கலந்து கொள்வதற்காக நீங்கள் இத்தனை பணம் கட்டணமாக செலுத்த வேண்டும் என்று இருக்கும். அப்படித்தான் இதையும் ஆரம்பத்தில் நினைத்தேன். ஆனால் அதற்கப்புறம் தொடர்ச்சியாக நிறைய மெயில் வந்தது. டைம் இதழிலிருந்து போன் வந்தது. அதன் பிறகுதான் நான் நம்பினேன். இதில் எனக்கு என்ன முயற்சி என்றால், என் மூலமாக அவர்கள் இந்தியாவை பார்த்தார்கள், முருகானந்தத்தை அல்ல. அதுதான் எனக்கு மனநிறைவை தந்தது. அந்த விழாவில் கலந்து கொள்ள சென்றிருந்தேன். மோதி, கெஜ்ரிவால் என்று எல்லோரும் பல கேள்விகள். ஏன் இந்தியாவில் மாடலிங் பிரபலமாக இல்லை என்று ஒரு பெண் என்னிடம் கேட்டார். மோதி பிரதமராவரை பற்றி, இலங்கை பிரச்சனை பற்றி என்று பல கேள்விகள். மறுநாள் காலையில் எல்லாம் பத்திரிகையில் வந்திருந்தது. இந்த விருதுகள் எல்லாம் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்பதை விட பலருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் என்பதுதான் எனக்கு நிறைவை தருகிறது. என்னுடைய கதையை கேட்கும் போது, ஒன்னும் படிக்காத இவனே செஞ்சிருக்கான், நாம செய்ய முடியாதா என்ன என்று சிலருக்கு தோன்றலாம். அதன் மூலம் அவர்கள் பல புதிய பயனுள்ள முயற்சிகளில் ஈடுபடலாம். அந்த வகையில் இதை வரவேற்கிறேன். மற்றபடி இதில் சாதனை என்று எதுவும் இல்லை. எல்லோரிடமுமே ஆற்றல் இருக்கிறது, எல்லாம் நமக்குள் இருக்கிறது. ஆனால் அதை சுவிட்ச் ஆன் பண்ண தெரியவில்லை, அல்லது அந்த விசை எங்கே இருக்கிறது என்பது தெரியவில்லை. அதுதான் நமது பிரச்சனை. அதை தெரிந்து கொண்டு விட்டால் எல்லோரும் எதையும் சாதிக்கலாம். இன்னும் என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள்? ஒரு காலத்தில் உலகம் தங்கத்தின் பின்னால் அறிந்து கொண்டிருந்தது, தற்போது பணத்தின் பின்னால் அறிந்து கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் தண்ணீரின் பின்னாலும் உணவின் பின்னாலும் அறிந்து கொண்டிருக்கும் நிலைமை வரும். எதிர்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக தண்ணீரும் உணவும் தான் இருக்கப் போகிறது. ஆகவே தண்ணீர் இல்லாமல் மண் இல்லாமல் விவசாயம் செய்ய வேண்டும். உணவு உற்பத்தி செய்வதுதான் என் எதிர்கால திட்டம். அது எப்படி சாத்தியம் என்று ஆச்சரியமாக இருக்கும். அதற்கான ஆராய்ச்சிகளை தற்போது செய்து கொண்டிருக்கிறேன், ஒரு நாள் செய்து காட்டுவேன். சமுதாயத்துக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் விஷயம் என்ன? இளைய சமுதாயத்துக்கு என் வேண்டுகோள் என்னவென்றால், உங்கள் கல்வியை நீங்கள் கற்றதை வெறும் வயிற்றுப் பிழைப்புக்கானதாக ஆக்கிவிடாதீர்கள். ஒரு குறிப்பிட்ட வேலை மற்றும் தொழில் மட்டுமே செய்ய முடிந்தவராக உங்களை ஆக்கிக் கொள்ளாமல், எதையும் செய்ய முடியும் என்று ஆற்றல் கொண்டவராக, விசாலமானவராக உங்களை மாற்றிக்கொண்டால் அது உங்களுக்கும் நீங்கள் கற்ற கல்விக்கும் சமுதாயத்துக்கும் நல்ல பலனை தருவதாக இருக்கும். நம்பிக்கையோடு பேசுகிறார் முருகானந்தம். மனைவி சாந்தி, மகள் ஜெயஸ்ரீ மற்றும் தாயுடன் கோவையில் வசித்து வருகிறார். மகளின் பெயரில்தான் நிறுவனத்தை நடத்தி வருகிறார், newinventions.in. அவரிடம் பேசும் போது, மெய்வருத்தம் பாரார் பசினோக்கார் கண்திஞ்சார், எவ்வெவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார் என்ற குமுதகுருபரின் நீதிநெறி விளக்க பாடல் நினைவிற்கு வருகிறது. ஃபெட்கா தமிழ் விழாவில் பங்கேற்று சிறப்புரையாற்ற இருக்கும் அவருக்கு வாழ்த்து கூறி விடை பெற்றோம். இந்தியாவில் நாப்கின்கள். இந்தியாவில் நாப்கின்கள் பயன்படுத்துபவர்கள் 5-7% தான் இருப்பர். இங்கே பிராண்டட் நாப்கின்களை பயன்படுத்துபவர்கள் அது வசதியாக இருக்கிறதா என்றுதான் பார்க்கிறார்களே ஒழிய, அது ஹைஜீனிக்காக இருக்கிறதா என்பதில் அக்கறை செலுத்துவதில்லை. சுகாதாரமற்றவை பிறப்பிறப்பில் பல தொற்று நோய்கள் உண்டாகவும் கர்ப்பப்பையே எடுப்பதற்கும் காரணமாகின்றன.
படித்த பெண்களே எப்படி என்றால் படிக்காத நம் கிராமத்து சகோதரிகளை பற்றி கேட்கவே வேண்டாம். கிராமப்புற பெண்கள் இவற்றை அதிகம் பயன்படுத்துவதில்லை. இதன் விலை அதிகம் என்பதும் உடல் சுகாதாரம் பற்றிய அறியாமையும் ஒரு புறம் என்றால், நாப்கினை பயன்படுத்தினால் குலதெய்வத்திற்கு ஆகாது, கண் பார்வை போய்விடும், தூக்கி எறியப்படும், இதில் பூர்ணச்சந்திரனின் நிழல் நாப்கினில் பட்டால் கல்யாணம் ஆகாது, பண்டிகையின் கால் இதில் பட்டால் டைவர்ஸ் ஆகிவிடும் என்றெல்லாம் பலதரப்பட்ட மூட நம்பிக்கைகள் மறுக்கிறோம். அது எல்லாம் வெறும் மூட நம்பிக்கைதான் என்பதை இப்போது நாங்கள் நிரூபித்திருக்கிறோம்.
பெண்களும் அனுபவத்தில் இதை உணர்ந்திருக்கிறார்கள். மேலும் இந்த நாப்கின் தயாரிப்பு என்பதே கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக ஒரு ரகசியமாக இருந்தது. கொள்ளை கொள்ளையாய் பணம் சம்பாதிக்கக்கூடிய லாபம் ஈட்டக்கூடிய தொழிலாக அது இருந்திருக்கிறது. நான் இப்போது அதில் இறங்கிய பின்புதான் எனக்கு இந்த உண்மைகள் எல்லாம் புரிகிறது. எந்த ஒரு சகோதரியும் மாதவிடாய் காலத்தில் இனி அழுக்கு துணியை பயன்படுத்தக்கூடாது. 5 விழுக்காடு மட்டுமே கிராமப்புறங்களில் இதனை உபயோகித்துக் கொண்டிருப்பவர்களை 100 விழுக்காடு உபயோகிப்பவர்களாக மாற்ற வேண்டும். பெண்களுக்கு இது வேலை வாய்ப்பாக அமைய வேண்டும் என்பதுதான் எனது எண்ணம். அது தற்போது நிறைவேறி வருகிறது. நாப்கின் அணிந்த உலகின் ஒரே ஆண், உலகிலேயே நாப்கின் அணிந்த பெண்களின் அந்த பிரச்சனைகளை புரிந்த ஒரே ஆண் நான் தான் என்று பெருமையோடு கூறிக்கொள்வேன். சில நாட்கள் மட்டும்தான் அதை நான் அணிந்து பழகியிருந்தாலும் அந்த ஈரக்கசிவை, உதிரப்போக்கை, வேதனையை, எரிச்சலை, இறுக்கமான மனதை உணர்ந்திருக்கிறேன். பெண்கள் மாதவிலக்கு நிற்கும் வரை எப்படி இவ்வளவு பொறுமையாக இதனை சமாளிக்கிறார்கள் என்பதை நினைக்கவே கஷ்டமாக இருக்கிறது. நமது சமூகத்தில் எந்த ஒரு ஆணாலும் இந்த உணர்வை புரிந்து கொள்ள முடியாது. அப்படி பார்த்தால் நாப்கின் அணிந்து நடமாடிய உலகின் ஒரே ஆண் நான் தான். இதை நான் எந்த பெருங்கூட்டத்திலும் பெருமையாக சொல்வேன். எனது ஆங்கிலம்
இன்றைக்கு பல நிறுவனங்களுக்கு, கார்ப்பரேட்டுகளுக்கு என்னை பேச அழைக்கின்றனர். நான் ஒரு பள்ளி கல்வியை முடிக்காதவன். கல்வியை வைத்து ஒருவரது பேசும் திறனை எடை போடக்கூடாது. நன்கு கற்றிருந்தும் சரியாக பேச வராதவர்களும் இருக்கலாம். அதிகம் கற்காமல் நன்கு பேசுபவர்களும் இருக்கலாம். பெரிய பெரிய பேச்சாளர்கள் பேசுவதை மறந்து விடுவார்கள். ஆனால் முருகானந்தம் பேசுவதை யாராலும் மறக்க முடியாது. ஏனென்றால் எனது ஆங்கிலம் அப்படி உங்களை மறக்க முடியாததாகிவிடும். பிகாஸ் ஹீ இஸ் நாட் ஏபிள் டு ஸ்பீக் அ வேர்ட் கரெக்ட் இன் இங்கிலீஷ். Why not?
ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.